أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பு திறப்பதற்கு முன்னர் ஒரு அரை மணி நேரம் நாம் அல் குர்ஆனிலிருந்தும் அல் ஹதீஸிலிருந்தும் சில பயனுள்ள செய்திகளை அறிந்து கொள்கிறோம். இந்த ரமலானுடைய நாட்கள் மிக வேகமாக நம்மை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது ஐயாமம் மஅதூதாத் என்று சொல்கிறான். என்ன முடியுமான சில நாட்கள், இந்த நாட்களை நாம் எண்ணிவிடலாம். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது ஐயாமம் மஅதூதாத், இந்த ரமலானுடைய நாட்களை எண்ண முடியுமான சில நாட்கள் என்று சொல்கிறான். எனவே இப்போது நாம் மூன்றாவது நோன்பிலே இருக்கிறோம். நமக்கு நன்றாக தெரிகிறது, நாட்கள் மிக வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்மிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறது, கழிந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவு நமக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது, தொழுகையில் எந்த அளவு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது, நமது அல் குர்ஆனை ஓதுகின்ற வணக்கத்தில் ஒவ்வொரு நன்மையான விஷயத்திலும் நல்ல காரியத்திலும் எப்படியான ஒரு மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ரமலானுடைய மாதம் என்பது நாம் இருக்கக்கூடிய இடத்திலே இருப்பதற்கு அல்ல, நமது ஈமானை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், நமது இறையச்சத்தை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், நமது தொழுகையில் உள்ளச்சத்தை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். இப்படி நமது நன்மையான காரியங்களை நாம் அதிகரிப்பதோடு ஆன்மீக ரீதியாக, ஈமானிய ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் நமக்குள் உருவாக்கி கொள்வதற்கு தான் இந்த ரமலான். எனவே நாம் அந்த இருக்கக்கூடிய இடத்திலே இருப்பதற்கு அல்ல, இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ரமலான் என்பது நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாம் அழகான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வின் வழியில் ஆர்வத்தோடு முயற்சி செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வழிகளை எளிதாக்கி தருவான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் தொடராக பார்த்து வருகிறோம் ரமலான் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்ற இந்த தலைப்பு. அதில் நாம் நேற்று அல் குர்ஆனுடன் உள்ள நமது தொடர்பை பற்றி நேற்று பேசினோம். இன்று நாம் பார்க்க போவது இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான வணக்கம் தான் இரவு வணக்கம். இரவு வணக்கம் கேட்குதெல்லாம் தெளிவாக கிளியராக இருக்குதா? கேட்குதா? கொஞ்சம் சவுண்டை இது பண்ணுங்க. எக்கோ குறைங்க, எக்கோ கொஞ்சம் குறைச்சிங்க. ஓ, எக்கோ. அப்போ ரமலான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான அம்சம்தான் இரவு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவு வணக்கத்தை பொறுத்தவரையில் இந்த இரவு வணக்கம் என்பது நம்மீது கடமையாக்கப்படவில்லை, நம்மீது விதியாக்கப்படவில்லை. இப்போ நோன்பு என்பது நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இரவு வணக்கம் என்பது நம்ம மீது விதியாக்கப்பட்ட ஒன்றல்ல. ஆனால் அந்த வணக்கம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு வணக்கமாக அந்த வணக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்போது நாம் இந்த இரவு வணக்கம் தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை பார்ப்போம். முதலாவதாக புகாரி முஸ்லீமுடைய ஒரு ஹதீஸை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. எவர் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும் இரவில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் பாவங்கள், முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே ரமதானுடைய இரவு காலங்களில் ஒருவர் ஈமானுடனும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தும் அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இந்த ஹதீஸ் ரமதானுடைய மாதத்தில் இரவு வணக்கத்தை சிறப்பித்து சொல்கின்ற ஒரு ஹதீஸ் ஆகும். ஏன் இதிலே நபி அவர்கள் சொல்வது ரமதானுடைய மாதத்தில் ரமதானுடைய காலங்களில் எவர் நின்று வணங்குவாரோ என்று சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் பார்க்குறோம் சிலவங்க நோன்பு திறந்தோன்னு என்ன செய்யறது, வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு அங்கே அதுக்கு அங்கே ஒன்றும் செய்யலை, அது அங்கே என்னது தூங்கத்தான் சொல்லும். சிலர் என்ன செய்கிறாங்க, தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா இஷா கூட கிடையாது, இஷாவுடைய ஜமாத்து அடிபட்டு போகுது, இஷாவுடைய தொழுகையும் என்ன செய்கிறது பிறகு தான் எழும்பி தொழுகிறார். இப்படி நாங்கள் என்ன செய்கிறோம், அதிகமாக உணவை உட்கொள்வதன் மூலமாக அடுத்த அந்த வணக்கத்தை செய்வதற்கு சிரமமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்போ உணவை பொறுத்தவரையில் உணவை கட்டுப்படுத்தி தான் பகல் முழுவதும் அந்த வணக்கத்தை செய்கிறோம். அப்போ நோன்பு திறந்தோடனே கட்டுப்படுத்த முடியலை, என்ன செய்யுது, நோன்பு திறந்தோம் என்ன செய்யுது, அது இவ்வளோ நேரம் இத்தனை மணி நேரம் பசியோடு இருந்தோம், இப்போ விடக்கூடாது, பிடிக்க வேணும்ன்ற என்ன செய்யுது, அப்படி ஒருத்தர் சாப்பிட்றது. இப்போ சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது என்று சொன்னால் அப்புறம் ஒரு உடலுக்கு ஒரு ஒரு அசதி ஏற்படுகிறது. அப்போ அசதி ஏற்பட்டவுடன் அடுத்து இஷாவுடைய தொழுகை இரவு தொழுகைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பழுவாக அமைந்து விடுகிறது. எனவே உணவை பொறுத்தவரையில் உணவை தாராளமாக சாப்பிடலாம், அந்த தொழுகைக்கு பிறகும் சாப்பிட்டு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா சஹர் வரைக்கும் ஃபஜ்ருடைய அதான் வரை அனுமதி இருக்குது, ஃபஜ்ருடைய அதான் வரை சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது, பிரச்சனையே இல்லை. இந்த ஆரம்ப காலத்தில் உள்ள நோன்பு மாதிரி இல்லை, இப்போ நமக்கு நோன்பில் பல சலுகைகள் இருக்கின்றன. அப்போ எனவே ஒருவருடைய இஷா தொழுகை, இரவு வணக்கம் இவைகளையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒருவர் உண்ண வேண்டும். ஏன்னா கூடுதலாக சாப்பிட்ட உடனே என்ன செய்து அடுத்த அந்த தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரவு வணக்கம் என்பது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய வணக்கமாக இந்த வணக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமீதியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. நல்லா கவனிங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அஃதலு சியாமி பஹ்த ஷஹ்ரி ரமலான், ரமலான் நோன்புக்கு பிறகு ஒரு சிறப்பான நோன்பு இருக்கும் என்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அது முஹர்ரம் மாதம் நோக்கப்படுகின்ற நோன்பாகும். வஃபலு ஸலாத்தி பஅதல் ஃபரிதா, ஃபரதான தொழுகைக்கு பிறகு ஒரு சிறந்த தொழுகை இருக்குமாக இருந்தால் சலாத்துல் லெயில், அது இரவில் தொழப்படுகின்ற தொழுகைதான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஐவேளை நமது ஐந்து நேர ஃபரதான தொழுகைக்கு பிறகு ஒரு சிறந்த தொழுகை எதென்று கேட்டீங்கன்னா இரவில் தொழப்படுகின்ற தொழுகை, இரவு தொழுகைதான். அப்போ இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இது ரமதானுக்கு மட்டும் உரியதல்ல, எல்லா காலங்களிலும் ஒருவருக்கு இரவு தொழுகையை தொழலாம், இந்த ஹதீஸெல்லாம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் ரமதானுடைய காலத்தில் அது இன்னும் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ரமதானுடைய காலத்தில் இன்னும் அது ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறது, ரமதானுடைய காலத்தில் நபி அவர்கள் அதை ஜமாத்தோடு தொழுதிருக்கிறார்கள். எனவே என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இரவு தொழுகை என்பது ஃபர்து தொழுகைக்கு பிறகு அந்தஸ்து அதுக்கு தான். நீங்கள் அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகைக்கு அந்தஸ்து பார்த்தீங்கன்னா அது இரவு தொழுகைக்கு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அடுத்ததாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த இரவு வணக்கத்தை பற்றி, இரவு தொழுகையை பற்றி பேசுகிறான். அதிலே நீங்கள் சூரத்து சஜதா என்ற அத்தியாயம், இந்த அத்தியாயத்தின் 16வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, அவர்களுடைய விலாப்புறங்களை அவர்கள் தங்களுடைய படுக்கையை விட்டு அகற்றி விடுவார்கள். யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅன் வமிம்மா ரஸஃபிகூன், அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த இரவு நேரங்களில் அவர்கள் எழுந்து அவர்கள் அல்லாஹுவை தொழுவார்கள், அல்லாஹுவை வணங்குவார்கள், பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹுடைய தண்டனையை அஞ்சுவார்கள், அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைப்பார்கள். இப்படியாக அவர்கள் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள், நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஒரு ஆத்மாவும் நஃப்ஸும் அறிந்து கொள்ளாத ஒன்றை அல்லாஹ் சொல்கிறான். அது என்னது? அதுதான் அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த கண் குளிர்ச்சியான சுவர்க்கம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாக்கியத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அது, அதை கற்பனை கூட செய்து பார்க்க இயலாது. அப்படி அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த சுவர்க்கத்தினுடைய வெகுமதிகள், அந்த கண் குளிர்ச்சிகள் யாருக்கு இருக்கிறது? இந்த நன்மையான காரியங்களை செய்கின்ற செயல்படுத்துகின்ற மக்களுக்குத்தான் அவைகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலம் கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த வசனம் இரவு வணக்கத்தினுடைய அந்த சிறப்பை சொல்கிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயம் 64-65 ஆகிய வசனங்கள், அதில் படித்து பாருங்க. அதில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வகியாமா, அந்த ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய அடியார்கள் இரவு காலங்களில் இரவு நேரங்களில் என்ன செய்வார்கள்? சுஜூதிலும் நின்றவர்களாகவும் அந்த இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதிகமானவங்க நினைக்கிறாங்க இந்த இரவு வணக்கத்தில் அலட்சியமாக இருக்கிறாங்க, ரமதானுடைய காலத்தில் கூட இந்த இரவு வணக்கத்தை சரியாக செய்வதில்லை. அல்லாஹ் இதை மூமீன்களுடைய பண்பாக சொல்கிறான் குர்ஆனில். இது ஒரு மூமினுடைய பண்பு, ஒரு மூமினுடைய ஒரு பண்பாக இது இருக்கும். எது? அவர்கள் இரவு நேரங்களில் இரவு காலங்களில் நின்றவர்களாகவும் சுஜூத் செய்வதவர்களாகவும் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அடுத்து அவங்க அல்லாஹ்விடத்தில் எதை துவா செய்வார்கள் தெரியுமா? ரப்ப நஸ்ரிஃப் அன்ன அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா. அவங்க அல்லாஹ்விடத்தில் எதை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் என்றால், அந்த நரகத்தினுடைய வேதனைகளை விட்டு, அந்த கொடுமையான நரகத்தை விட்டு, யா அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடுவாயாக, அந்த நரகத்தினுடைய வேதனை மிக கொடுமையானது என்றும் அவர்கள் இரவிலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அவரது 40வது வயதிலே வழங்கப்படுகிறது. அந்த 40வது வயதிலே வழங்கப்படுகின்ற அந்த நபித்துவத்தில் நீங்கள் ஆரம்ப முதல்ல வந்த வகையில் எடுத்து பாருங்கள். முதலில் நபி அவர்களுக்கு இறங்கிய சூராக்கள் அத்தியாயங்கள் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்க்கலாம், யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் நபிக்கு சில கட்டளைகள் வருகின்றன. இதில் அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே என்று அழைக்கிறான். இதெல்லாம் நீங்கள் இந்த அத்தியாயத்தை எடுத்தீங்கன்னா இது முதல்ல இறங்கிய வகை. நபி அவர்களுக்கு ஆரம்பத்திலே அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த ஆரம்ப நாட்களில் அருளப்பெற்ற ஒரு வகைதான் இந்த வகை, இந்த அத்தியாயம், இதனுடைய முதல் வசனங்கள். அப்ப எனவே இதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திருப்பீராக, குமில் லைல இல்லா கலீலா, இரவிலே எழுந்து நீர் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை நின்று வணங்க வேண்டும். இரவினுடைய சொற்பமானதை தவிர என்று சொல்கிறான், இரவினுடைய ஒரு பகுதி என்று சொல்கிறான், அதிலிருந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளும் என்று சொல்கிறான், அதிலிருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளும் என்று சொல்கிறான். இப்படி இரவிலே அல்லாஹு தஆலா நபிக்கு நின்று வணங்குமாறு கட்டளையிடுகிறான். கட்டளையிட்டு விட்டு வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அந்த அல் குர்ஆனை அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி அதை உரிய முறையிலே நீர் ஓதுவீராக என்று அல்லாஹ் பணிக்கிறான். அந்த இரவு தொழுகையில இரவு வணக்கத்தில் என்ன செய்கிறாங்க? ரசூல் நாங்கள் குர்ஆன் ஓதி நாங்கள் எந்த அளவுக்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் இரவு நான் நபியோடு இரவு தொழுகையில் நின்றேன், நபி அவங்களோடு நிற்கிறேன் தொழுவதற்காக. சூரத்துல் பக்கராவை தான் ஆரம்பித்தாங்க. எதை கொண்டு ஆரம்பித்தார்கள்? சூரத்துல் பக்கராவை ஆரம்பித்தார்கள். நான் எண்ணினேன் 100 வசனத்தில் ருக்கு செஞ்சிருவாங்கன்னு தான் நினைச்சேன், ஆனால் ருக்கு செய்யவில்லை, சூரத்துல் பக்கராவை நிறைவு செய்தார்கள், ஓதி முடித்தார்கள். அதற்கு பிறகு சூரத்துல் நிசாவை ஆரம்பித்தார்கள், சூரத்துல் நிசாவை ஓதினார்கள். அதற்கு பிறகு சூரத்து ஆல் இம்ரானை ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ருக்கு செய்தார்கள். ருக்குவும் அந்த எப்படி நின்ற நிலையில் இந்த அத்தியாயங்களை ஓதுவதற்கு மிக நீண்ட நேரங்கள் எடுத்துக்கொண்டார்களோ அதுபோன்றுதான் ருக்குவும் இருந்தது, அதுபோன்றுதான் சுஜூதும் இருந்தது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். எனவே நான் உங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், நபி அவர்களுக்கு அவங்களிடம் ஆரம்ப காலத்தில் அவர்களை ஒரு தூதராக, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் தூதராக அவர்களை நியமிக்கப் போகிறான். அதற்காக அல்லாஹ் அந்த தூதரை பயிற்றுவிக்கிறான். எதை கொண்டு தெரியுமா? இரவு வணக்கத்தின் மூலம். அதுல பாருங்க, தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இன்னா சனுல்கி அலைக கவுலன் சகீலா என்று சொல்கிறான். ஒரு பாரமான கனமான ஒரு சொல்லை உமக்கு வழங்கவிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பாரிய பொறுப்பை உம்மீது சுமத்தவிருக்கிறோம், உமது தோள்களிலே சுமத்தவிருக்கிறோம். அதற்காக அல்லாஹ் நபியை தயார்படுத்துகிறான். எதன் மூலம் தெரியுமா? இரவு வணக்கத்தின் மூலமாக. இரவிலே நின்று வணங்குவீராக என்று அல்லாஹ் பணிக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இரவு வணக்கம் என்பது மிக சிறந்த உயர்ந்த ஒரு வணக்கமாக அந்த வணக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. புகாரியுடைய மற்றொரு ஹதீஸை கவனிங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து செய்யக்கூடிய ஹதீஸ். அவர்கள் சொல்கிறார்கள், கான யகூமு மினல் லைல், நபி அவர்கள் இரவிலே நின்று வணங்குவார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? பாதங்கள் எல்லாம் அப்படியே வீங்கி விடும். நபியுடைய பாதங்கள் அப்படியே வீங்கி காணப்படும், அப்படியே சுரந்து விடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி, அவங்க பார்க்குறாங்க, பார்த்து வேதனையில கவலையில கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் உங்களை இவ்வளவு வருத்தி கொள்ள வேண்டும், ஏன் நீங்கள் உங்களை இவ்வளவு சிரமப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அந்த அன்பிலே அந்த அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அதை மட்டுமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன, இப்படி இருக்கும் போது நீங்கள் ஏன் உங்களை இவ்வளவு சிரமப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்கும் போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நல்ல பாருங்க பதில, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருப்பதை நான் விரும்ப கூடாதா என்று தான் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருப்பதற்கு நபி அவங்க தெரிவு செஞ்ச வணக்கம் எது சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருப்பதற்கு நபி அவர்கள் தெரிவு செய்த வணக்கம் இரவு வணக்கம் தான். அப்ப இரவு வணக்கத்தின் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக மாறலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு காலங்களில் எப்படியெல்லாம் நின்று வணங்கினார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் சான்றாக இருக்கின்றன. அடுத்து இந்த உம்மத்துக்கும் நபி அவர்கள் அதை எந்த அளவு ஆர்வப்படுத்தினார்கள், எந்த அளவு அதை பற்றி மக்களுக்கு நல்லுபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று பாருங்கள். திருமிதியுடைய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை யார் தெரியுமா அறிவிக்கிறாங்க? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு மனிதர். யாரு இவர்? இஸ்லாத்துக்கு முன்னர் ஒரு யூதராக இருந்தார். யூதர் மட்டுமில்ல, ஒரு யூத அறிஞர். யூதர்களுக்கு மத்தியில மதீனாவில் இவர் சிறப்புக்குரிய ஒரு மனிதர். அப்துல்லா இப்னு சலாம் சொல்கிறார் என்றால் யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்துல்லா இப்னு சலாம் சொல்றாரா, அவர் நமது அறிஞர், அவர் சொல்லக்கூடிய அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற அளவுக்கு யூதர்கள் மதிப்பு வைத்திருந்தார்கள் அப்துல்லா இப்னு சலாம் இவர்கள் மீது. இவர் சொல்கிறார், இவர் இஸ்லாத்துக்கு முன்னால் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். அப்ப மதீனாவில் எப்படி இருந்துச்சு? இதோ நபி வருகிறார், இதோ நபி வருகிறார் என்று ஒவ்வொரு நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபியுடைய வருகை வந்து தாமதமாகி கொண்டிருக்கிறது. மதீனாவுடைய மக்கள் எல்லாம் நபியை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபி அவங்க மதீனாவுக்கு வந்தவுடன் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக அமைந்தது. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள், மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். அந்த நேரத்தில் நானும் அந்த இடத்துக்கு சென்றேன் என்று அப்துல்லா இப்னு சலாம் சொல்றாரு ரலியல்லாஹு அன்ஹு. நானும் அந்த இடத்துக்கு சென்றேன். அந்த இடத்துக்கு சென்று அவரது முகத்தை நான் பார்த்தேன். யாரை இவங்க நபி என்று சொல்றாங்களோ, யாரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருந்தார்களோ அவரது முகத்தை நான் பார்க்கிறேன். பார்த்தவுடன் நான் ஒன்றை அறிந்து கொண்டேன், அரஃப்து அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹி கதாம். என் அப்துல்லா இப்னு சலாம் அவங்களை பொறுத்தவரையில் அவங்க தௌராத்தை நல்லா படிச்சிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத், இஞ்சில், இவைகள் மாற்றப்பட்டிருந்தாலும் அதை நன்றாக படித்திருந்தார்கள், கற்றிருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தில் முதலாவது தடவை பார்க்கிறேன். மதீனாவில் பார்த்த உடனே நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். அது என்ன தெரியுமா? அவர் ஒரு பொய்யர் அல்ல, அந்த முகம் ஒரு பொய்யருடைய முகமாக இருக்க முடியாது என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று அவர் சொல்கிறார். அதற்கு பிறகு அவர் இன்னும் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே முதலாவது மக்களுக்கு எதை தெரியுமா உபதேசம் செய்தார்கள், எதை தெரியுமா போதனை செய்தார்கள்? ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, அஃப்ஸுஸ்ஸலாம், நீங்க உங்களுக்கு மத்தியில சலாமை பரப்புங்கள், அதிகமாக சலாம் சொல்லுங்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள், இதை நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பரப்புங்கள் என்று சொன்னார்கள். இது முதலாவது சொன்ன வார்த்தைகள். மதீனாவுக்கு வந்தவுடன் வாத்இமு தஆம், ஏழைகளுக்கு தேவையுடையவருக்கு உணவளியுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று வசல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் இரவில் தூக்கத்திலே இருப்பார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று சொன்னார்கள். தத்குலூன் அல் ஜன்னத பிசலாம், நீங்கள் அமைதியாக சுவனம் நுழையலாம் என்று சொன்னார்கள். இந்த மூன்று உபதேசங்களையும் செய்துவிட்டு இதன் மூலம் நீங்கள் அமைதியாக சுவனத்தில் நுழையலாம் என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸை நாம் திருமீதியிலே பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து பேசியிருக்கிறாங்க. போய் செய்யக்கூடிய முதலாவது உபதேசத்துல எது சொல்லப்படுது? இரவு வணக்கம் சொல்லப்படுது. இரவில் நீங்கள் நின்று தொழுங்கள் என்று நபி அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்ப இது வந்து சாதாரண ஒரு விடயம் அல்ல, மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்தும் நாம் விளங்குகிறோம். அதே போன்று அன்பிற்குரியவர்களே, நீங்கள் திருமீதியுடைய மற்றொரு ஹதீஸை கவனியுங்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக்கும் பி கியாமில் லைல், இரவு வணக்கத்தை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். நபி அவங்க சொல்றாங்க, இரவு வணக்கத்தை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். ஃபஇன்னஹு தஅபுஸ் ஸாலிஹீன், அது நல்லவர்களின் வழிமுறையாகும். எது இரவு வணக்கம் என்பது? நல்லவர்கள் சாலிஹான மனிதர்களுடைய வழிமுறை அது என்று சொன்னார்கள். அதே போன்று வஇன்னஹு தஅபுஸ் ஸாலிஹீன கபலக்கும், உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்களுடைய வழிமுறை அது. வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அது உங்களுடைய ரப்பின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கி வைக்கும். நபி அவங்க சொல்றாங்க, இரவு வணக்கம், இரவில் நீங்கள் எழுந்து தொழுவது இருக்கிறதே, அது உங்களை அல்லாஹ்வின் பக்கம் மிக நெருக்கமாக்கி வைக்கும். வமக்ஃபரத்துல் லிஸ்ஸயாத், அது உங்களை உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். வமன்ஹாத்துல் லில் இஸ்ம், உங்களை பாவங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இரவு வணக்கம் என்பது இந்த ஹதீஸில் எத்தனை சிறப்பு சொல்லப்படுது சொல்லுங்க. இந்த ஹதீஸில் நபி அவங்க எத்தனை சிறப்பு சொல்றாங்க? இந்த ஹதீஸில் நபி அவர்கள் நான்கு சிறப்புகளை சொல்றாங்க இரவு வணக்கத்துக்கு. முதலாவது என்னது? இது முன் சென்ற நல்லடியார்களின் வழிமுறை என்று சொல்றாங்க. இரண்டாவது சொல்றாங்க, இரவு வணக்கம் உங்களை உங்களுடைய ரப்பின் பக்கம் மிக நெருக்கமாக ஆக்கும் என்று சொல்றாங்க. மூன்றாவது சொல்றாங்க, உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்று சொல்றாங்க. நான்காவது சொல்றாங்க, உங்களை பாவங்களை விட்டு தடுக்கும் என்று சொல்றாங்க. இன்று பாத்தீங்கன்னா இரவு வணக்கத்தில் கழியுதோ இல்லையோ, சினிமாவில் கழியுது, தொலைக்காட்சியில் கழியுது, மோசமான ஆபாசமான படங்களை பார்ப்பதிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்மையில கழிக்கிறது, நன்மையில கழிக்காவிட்டா குறைந்த அளவு பாவத்தை விட்டாவது தன்னை காத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? இது பாத்தீங்கன்னா நன்மையில கழிப்பதும் கிடையாது, அதை முழுக்க பாவத்துக்கு தான். நீங்க எடுத்து பாருங்க, வியாழக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை என்றாகிவிட்டால் அந்த இரவு என்னது? ஒரு சினிமா இல்ல, ரெண்டு இல்ல, மூன்று தொடர்ந்து பார்க்கறது, பார்த்து சுபமும் கிடையாது, ஜும்மாவும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். அப்ப இரவு என்பது அல்லாஹு தாலா தூக்கத்துக்காக தந்திருக்கிறான். இரவை அல்லாஹு தாலா எப்படி சொல்றான்? இரவை நாம் ஒரு ஆடையாக ஆக்கினோம் என்று குர்ஆனிலே சொல்கிறான். அந்த இரவை நமது தூக்கத்துக்காக அல்ல அமைத்தந்தான். அந்த தூக்கத்திலிருந்து நாம் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி வணக்கம் செய்வது இருக்கிறதே, அது எவ்வளவு சிறப்புகளை பெற்று தருது என்பதை இந்த ஹதீஸ்கள் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் மற்றொரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அம்ர் இப்னு அபஸா அவர்கள் வழியாக வருகிறது. அவங்க வந்து அல்லாஹ்வின் ரசூலிடம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹல் மின் சாஅத்தின் அக்ரபு மினல் உஹ்ரா, ஒரு நேரத்தை விட இன்னொரு நேரம் அல்லாஹ்விடம் நெருக்கத்துக்குரியதாக இருக்கிறதா, அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. நல்ல கவனிங்க ஹதீஸ. ஒரு சஹாபி ஒரு நபித்தோட வந்து கேட்கிறாரு, நேரத்துடைய சிறப்பத்தை கேட்கிறாரு. ஒரு நேரத்தை விட இன்னொரு நேரம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஏதும் நேரங்கள் இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, இன்ன அக்ரபமா யகூனு ரப்பு அஸ்ஸ வஜல்ல மினல் அப்தி ஜௌஃபில் லைலில் ஆஹிர், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் இரவினுடைய பிந்திய பகுதி என்று சொல்றாங்க. இரவினுடைய பிந்திய பகுதிதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம். அதை சொல்லி நபி அவங்க சொல்றாங்க, அந்த சஹாபிக்கு, யாருக்கு, அம்ரிபுன் அபசாவுக்கு சொல்றாங்க, நீ முடிந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹுவை தொழுவாயாக, நீ முடிந்தால் அந்த நேரத்தில் இருந்து அல்லாஹுவை திக்ரு செய்வாயாக என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் தொழப்படுகின்ற தொழுகைகளுக்கு மலக்குகள் சாட்சிகளாக இருப்பார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய வானவர்கள் அந்த தொழுகைக்கு சாட்சியாக இருப்பாங்க. நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல வந்து வானவர்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த நேரத்துல பிந்திய இரவுல இந்த மனிதர் தொழுதாரு, அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று மலக்குகள் சாட்சியாக இருப்பார்கள். எதற்கு? இரவினுடைய பிந்திய பகுதியில் தொழப்படுகின்ற தொழுகைகள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இப்ப ரமதானுடைய காலம், இந்த ரமதானுடைய மாதத்தில் சஹருக்காக எழுந்து நிற்கிறோம் இல்லையா, சஹருக்காக எழுகின்றோம். இந்த சஹருடைய நேரம் என்பது நாம் சஹருடைய உணவுக்காக எழுந்து நிற்கிறோம். சஹருடைய உணவு பரக்கத்து நிறைந்தது. நபி அவர்கள் சஹருடைய உணவை உட்கொள்ளுமாறு சொன்னார்கள், அதை ஆர்வப்படுத்தினார்கள். குறைந்த அளவு ஒரு மிடறு தண்ணீரை கொண்டாவது, கொஞ்சம் பாலை குடித்தாவது சஹர் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த சஹருடைய நேரத்தில் நாம் எழுந்து நிற்கிறோம். நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, சஹருடைய நேரம் என்பது இன்னொன்றுக்கும் சிறப்பான நேரம் அது. அதை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சூரத்து ஸாரியாத்திலே குறிப்பிடும் போது சொல்கிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவுன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன் என்று சொல்கிறான். இரவினுடைய சொற்பமான நேரத்தை அவர்கள் தூங்குவார்கள், தூக்கத்திலே கழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹருடைய நேரம் வந்துவிட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. அப்போ சஹருடைய நேரம் பாவம் மன்னிப்புக்கு மிக சிறந்த நேரம், பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவதற்கு சிறந்த நேரம். நாம் மலைகளை போன்று பாவங்களை வைத்திருக்கிறோம், நாம் பாவங்களில் தான் புரண்டு கொண்டிருக்கிறோம், நாம் பாவங்களில் தான் உழன்று கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் எங்கு திரும்பினாலும் பாவம், கண்களால் பார்ப்பவைகள், காதுகளால் கேட்பவைகள், வாயால் பேசுபவைகள். இப்படி பாவத்தை செஞ்சுட்டு கேட்கிறான், நாங்கள் என்ன பாவத்தை செஞ்சோம் கேட்கிறான், நாங்கள் என்ன பாவத்தை செய்தோம் என்று கேட்கிறான். ஆனால் பாவங்களிலே புரண்டு கொண்டிருக்கிறான். ஏன்? பாவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டன, பாவங்கள் அற்பமாகிவிட்டன, அதனால் பாவம் என்றே தெரியவில்லை. வந்து கேட்கிறாரு, சினிமா பாவமா என்று கேட்கிறார், சினிமா பாவமா என்று கேட்கிறார். அந்த அளவுக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், பாவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டாலும் பாவங்கள் தான், அவைகள் ஹராம் தான், அவைகள் தடுக்கப்பட்டவைகள் தான், அவைகள் அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரிய குற்றங்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பானவர்களே, நமக்கு ஒரு அழகிய வாய்ப்பு இந்த ரமதானுடைய மாதத்தில் கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு என்னது? சஹருடைய நேரத்தில் எழுந்து நிற்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்குங்க, மிச்ச நேரம் ஒதுக்காதீங்க, ஒரு 10 நிமிடங்களை குறைந்தது ஒதுக்கி இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் பாவங்களுக்காக கண்ணீர் வடியுங்கள், பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அழுது பாவம் மன்னிப்பு தேடுங்கள். அது மிகவும் சிறப்புக்குரிய நேரமாகும். முஸ்லிமிலே இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸிலே அல்லாஹு தாலா இரவினுடைய கடைசி பகுதியில் தான் துனியாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான், துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி வருகிறான். இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான், என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவர்களை நான் மன்னிக்கிறேன். இந்த அழைப்பு ஒவ்வொரு நாள் இரவும் நடக்கும். நாங்கள் தூங்கி கொண்டிருப்போம், அதான் பிரச்சனை. நாங்கள் என்னது, நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம். ஆனால் இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாள் இரவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இரவினுடைய பிந்திய பகுதியில், இரவினுடைய கடைசி பகுதியை, இரவை நீங்கள் மூன்றாக பிரித்து அதனுடைய இறுதி பகுதி, அந்த ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னர் வரை அந்த நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் துன்யாவுடைய வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி கேட்கிறான், என்னிடம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, நான் அவர்களை மன்னிக்கின்றேன். நறுமையான சகோதரர்களே, நீங்கள் குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான், வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாம் அவர்களுக்கு பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஏன் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்க வேண்டும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன், அவன் அரசின் மீது இருந்து தனது ஆட்சியை செலுத்தினாலும் அவன் சொல்கிறான், உங்களுடைய பிடரி நரம்பை விட நாம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ரப்புல் ஆலமீன் துன்யாவுடைய வானத்துக்கு ஏன் இறங்குகிறான்? தனது அடியார்கள் மீது உள்ள அன்பின் காரணத்தால், தனது அடியார்கள் மீது உள்ள அன்பின் காரணத்தால் இறங்குகிறான். இறங்கி கேட்கிறான், என்னிடம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? என்னிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? என்னிடம் தேவைகளை முன்வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்ற அழைப்பு வருது. நாங்கள் அந்த அழைப்பை ஏற்க தயாரில்லையே. நாங்கள் தூக்கத்தில் இருக்கிறோம், நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம், ஃபஜ்ரு கூட கிடையாது. இப்படி நீங்கள் எடுத்து பாருங்க, எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்போம். கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு கேளுங்க, வாழ்க்கையில் எத்தனை நெருக்கடி வந்திருக்கும், வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்திருப்போம், குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த சிறந்த நேரத்தில் எழுந்து, இது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நேரம், இந்த நேரத்தில் எழுந்து எனது நெருக்கடி அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும் என்று யாராவது எழுந்து அந்த நேரத்திலே பிரார்த்தித்திருப்போமா? அல்லாஹ்விடத்தில் கேட்க தயாரில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்க தயாரில்லை. என் அருமையான சகோதரர்களே, மிகவும் வேதனையாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. அப்போ எனவே சஹருடைய நேரம் ரமலானுடைய காலத்திலே கிடைத்திருக்கிறது. வெறுமனை உண்ணுவதற்கு மட்டும் உள்ளவுடைய நேரம் அல்ல, நமது பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதற்கு ஒரு 10 நிமிடம் எடுத்து ஒதுக்குங்க. ஒதுக்கி செய்த பாவங்களுக்காக அந்த தவறுகளை உணர்ந்து, பாவங்களை உணர்ந்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹு தாலா அந்த மன்னிப்பின் வாயலை திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான், இன் அல்லாஹ் யக்பலு தௌபா, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வதாகத்தான் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த வாயல் திறந்திருக்கிறது, நாம் அந்த வாயல் ஊடாக நுழைவதற்கு தயாரில்லை. என்ன நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே ரமலானுடைய காலத்திலே இந்த சஹருடைய நேரத்தை, அந்த சிறந்த நேரத்தை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும், பாவ மன்னிப்பு தேடுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். தௌபா அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எப்படி சொல்கிறான், வசாரிஉ, நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான், மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் என்று சொல்கிறான். சற்றும் தாமதிக்க கூடாத ஒரு வணக்கம், நோன்பு எடுத்தீங்கண்டா ரமலான்ல கடமை, தொழுகை எடுத்தீங்கண்டா அதற்கென்று நேரம் இருக்கிறது. ஆனால் தௌபா அப்படி அல்ல. தௌபாவுக்கு அழைப்பு குர்ஆன் எப்படி தெரியுமா வருது, விரைந்து வாங்கன்னு தான் அழைப்பு இருக்குது. குர்ஆன் எடுத்து பாருங்க, வசாரிஉ, நீங்கள் விரைந்து வர வேண்டிய ஒரு வணக்கம் தான் மன்னிப்பு, அதில் தாமதிக்காதீங்க, விரைந்து வந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்கள். இப்போ என்ன கவலைண்டா, 27 வரைக்கும் பிட் போடுவாங்க, 27 வரைக்கும் தௌபாவை பிட் போடுவார்கள். தௌபாண்டா என்ன நினைச்சிட்டாங்க, தௌபாண்டா பள்ளியில் அசர சொல்லி கொடுப்பாரு, பின்னால இருந்து கிளிப்புள்ள மாதிரி முன் செய்த பாவம், முன் செய்த பாவம், பின் செய்த பாவம், பின் செய்த பாவம், புதிய பாவம், புதிய பாவம், இப்படி அசர சொல்லுவாரு. நாங்கள் பின்னால் இருந்து சொல்றது தான் தௌபா என்று பலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு முறையை நபி அவர்கள் தனது உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. தௌபா என்பது தான் செய்த தவறை, பாவத்தை உணர்ந்து உள்ள முருகி, இதற்கு பிறகு நான் அந்த இந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதுதான் தௌபாவின் அருமையான சகோதரர்களே. இதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வணக்கத்துக்கு மிக உயர்ந்த ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். குர்ஆனில் நீங்க எடுத்து பாருங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பாவம் செய்யறான், பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யறவன் அல்லாஹ் நேசிப்பதாக குர்ஆன்ல சொல்றான். தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பரிசுத்தமாக இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரவு வணக்கத்தை பற்றி நாம் பேசி வந்தோம். அதிலே சஹருடைய நேரம் மிகவும் சிறப்புக்குரிய நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், பாவ மன்னிப்புக்காக அந்த நேரத்தை நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த இரவு வணக்கத்துடைய சிறப்பை பற்றி நீங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், புகாரியுடைய ஒரு ஹதீஸை பாருங்கள். புகாரியுடைய ஒரு ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்பு ஸலாத்து இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய தொழுகை சலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் நபியுடைய தொழுகை என்று நபி அவங்க சொல்றாங்க. தாவூத் என்ற நபி அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதாகும். அஹப்பு சியாம் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பாகும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரவு வணக்கம் எப்படி இருந்துச்சு, தாவூத் நபியுடைய இரவு வணக்கத்தை அல்லாஹ் சொல்றான், அதாவது நபி அவங்க சொல்றாங்க, வகான யனாமு நிஸ்ஃபல் லைல், அவர் இரவினுடைய ஒரு பகுதி அப்படியே தூங்குவார், இறைவனுடைய அரை பகுதியை தூங்குவார். அதே போன்று அவர் என்ன செய்வார், வயகூமு சுலுசஹு, மூன்றில் ஒரு பகுதியில் எழுந்து நின்று வணங்குவார். வயனாமு சுதுசஹு, ஆறில் ஒன்றை தூங்குவார் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். வயசூமு யௌமன், ஒரு நாள் நோன்பு இருப்பாரு, ஒரு நாள் நோன்பை விடுவார் என்று ஹதீஸ் புகாரில் இடம்பெறுகிறது. ஆக மொத்தத்தில் இரவினுடைய மூன்றில் ஒன்றை இரவு வணக்கத்தில் கழிக்கக்கூடிய நபியாக அவர்கள் இருந்தார்கள். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய காலம், ரமதானுடைய காலத்தில் இரவு தொழுகை ஜமாத்தாகத்தான் நடக்குது. ஜமாத்தாக கலந்து கொள்வதிலும் சிறப்பு இருக்கிறது. நபி அவங்க சொல்கிறாங்க, இரவு தொழுகை ஜமாத்தாக நடக்கிறது. அந்த இரவு தொழுகையில் யாராவது ஒருவர் அந்த இமாம் தொழுகையை நிறைவு செய்யும் வரை கலந்து கொள்வாரோ, அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்வார் என்ற ஹதீஸை நாம் சுனன்களில் பார்க்கலாம். எனவே இரவு வணக்கத்தை நபி அவர்கள் மூன்று நாட்கள் ஜமாத்தோடு நிறைவேற்றினார்கள். ஜமாத்தோடு நிறைவேற்றினாங்க, மூன்றே மூன்று நாட்கள் தான், அதற்கு மேலே நிறைவேற்றல. ஏனென்றால் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் அப்படி பரவலாக பேசி மதீனாவில் அப்படி கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டு, மஸ்ஜித் நபவியில் கூட்டம் திரளாக கூட ஆரம்பித்து விட்டது. நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. மூன்று நாட்களுக்கு பிறகு, மூன்று நாட்கள் ஜமாத்தாக நடத்துகிறாங்க, அதுக்கு பிறகு பார்க்குறாங்க கூட்டம் அதிகரிக்குது, நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் பொடி கற்களால் நபியுடைய அந்த வீட்டினுடைய அந்த எண்ணல்கள் சுவர்களுக்கெல்லாம் அடிக்கிறாங்க, சஹாபாக்கள் வந்து விட்டாங்கன்றதை உணர்த்துறதுக்கு, அப்போது நபி அவர்கள் வரவில்லை. நபி அவர்கள் என்ன செய்தார்கள், ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இந்த இரவு வணக்கம் உங்கள் மீது கடமையாகி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். இந்த இரவு வணக்கம் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு அதை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை உருவாகுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களுடைய உபரியான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே இரவு வணக்கத்தை ஒருவர் விரும்பினால் ஜமாத்தாக பள்ளியில் நிறைவேற்றலாம், விரும்பினால் தனது வீட்டிலே அதை நிறைவேற்றலாம். இரண்டுக்கும் ஹதீஸ்களிலே சிறப்பு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பிந்திய இரவிலே எழுந்து தொழுவதாக இருந்தால் முந்திய இரவிலே தொழுவதை விட சிறப்பானது. ஏன், பிந்திய இரவிலே தொழுவதென்பது மலக்குகள் அந்த தொழுகைக்கு வருகை தருகிறார்கள், மலக்குகள் அந்த தொழுகைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நேரமாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இரவு தொழுகையை புகாரியுடைய ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபியுடைய இரவு தொழுகை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துகளாகத்தான் அமைந்திருந்தது என்று சொன்னார்கள். எனவே இந்த இரவு தொழுகையை ஒருவர் இந்த 11 ரக்காத்துகளை விரும்பினா முந்தைய இரவுல தொழலாம், அல்லது நடுப்பகுதியில் தொழலாம், அல்லது பிந்திய இரவுல தொழலாம், அல்லது இரண்டாக பிரித்து 4 ரக்காத்த முதல் இரவுல தொழுதலாம், எஞ்சிய 7 ரக்காத்துகளை பிந்திய இரவிலே தொழுது கொள்ளலாம், இப்படியாக தொழுது கொள்ளலாம். ஆனால் இரவு தொழுகையில் இன்னொரு சட்டத்தை நீங்கள் விளங்க வேண்டும், வித்திரை ஒருவர் கடைசியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி அவங்க சொல்றாங்க, இரவு தொழுகையில் நீங்கள் வித்திரை இறுதியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பிந்திய இரவுல தொழக்கூடிய நீயத்து உங்களுக்கு இருக்குமெண்டா, வித்திரை நீங்க முந்தைய இரவுல தொழாதீங்க. வித்திரை நீங்க என்ன செய்ய வேண்டும், கடைசியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஃபஜ்ருடைய அதானை பயப்படுகிறாரோ அவர் வித்திரை தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சட்டதிட்டங்கள், இரவு தொழுகையுடைய சட்டதிட்டங்களையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரவு தொழுகையினுடைய சிறப்புகளை நாம் எப்படி விளங்கி கொண்டோமோ அதுபோன்று அதனுடைய சட்டதிட்டங்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமதானுடைய நாட்கள் மிக வேகமாக நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. மூன்று நாட்கள் மூன்றாவது நோன்பிலே இப்போது இருக்கிறோம். மிக வேகமாக நாட்கள் நகர்கின்றன. முக்கியம் என்ன தெரியுமா, இந்த நாட்களை நாம் எப்படி கழிக்கிறோம் என்பதுதான். அல்லாஹ்வுடைய அருளை பெறுகின்ற விதத்திலே நன்மைகளில் கழிக்கிறோமா, பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமா, இரவு வணக்கத்தை செய்கிறோமா, அல் குர்ஆனை ஓதுகிறோமா, தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றுகிறோமா, இப்படி நாம் எந்த அளவு நன்மைகளிலே கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதம் நம்மிடமிருந்து தக்வாவை விரும்புகிறது என்றால் அந்த தக்வாவை நாம் நமக்குள் உருவாக்கிக் கொள்வோம். அதற்காக இந்த மாதத்தில் சிறப்பித்து சொல்லப்பட்ட வணக்கங்களை நாம் செயல்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.